என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள், கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடியவன், வேதாதீதனாக கலாதீதனாக நாதாதீதனாக எல்லாவற்றிற்கும் அப்புறத்தே இருக்கின்ற மெய்ப்பொருளாம் முருகப்பெருமான். இதுவரை நாம் கண்ட கருத்துக்களை ஒரு கூட்டி பார்த்தால், சில கருத்துக்களை என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு தோன்றுகிறது. இது என்னுடைய பட்டறிவு அனுபவம் அவ்வளவுதான். என்னோட அனுபவத்திலே ஞானத்திலே படிப்பிலே பெரியவர்களெல்லாம் நீங்கள். இது சரி தவறு என்பதை உங்களுடைய அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரை கந்தபுராணம் என்பது ஒரு உருவகமோ கதையோ கிடையாது. இது ஒரு அனுபவம், இது ஒரு சரித்திரம், நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முடிவு கிடையாது, நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதற்கு ஊடே கதாபாத்திரங்கள் மாதிரி நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே நடக்கிறது, மற்றவர்களிடத்தில் நடக்கிறது, இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இதில் இருந்து நம்மை சரிப்படுத்திக் கொண்டு இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதுதான் புத்தாலத்தனம். இது பிராக்டிக்கலா இது பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயம் கந்தபுராணம். இல்லைங்கிறவங்களெல்லாம் அது அவர்களுடைய வினையே தவிர நாம் வேற கருத்து சொல்ல முடியாது. இதுவரை நம்ம முருகப்பெருமானுடைய திருவவதாரத்தை பற்றி பலவிதமான கருத்துக்களை சிந்தித்தோம். ஒரு முக்கியமான கருத்து, நம்முடைய வாழ்விலே முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் எப்படி நிகழும்? என்ன சார், முருகப்பெருமான் என் முன்னாடி வந்து தோன்றுவாரா? அவர் இதுக்காக சரவண பெய்க மாதிரி ஏதாவது குளத்திலேயோ குட்டையிலேயோ தோன்றுவாரா, இல்ல ஆற்றிலே தோன்றுவாரா, குளத்திலே தோன்றுவாரான்னு கேட்க வேண்டாம். இது என்ன சொல்லுகிறது? இதை ஒரு உருவகமாக எடுத்துக்கொண்டு அல்லது இந்த கதை நமக்கு இந்த கருத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், ரொம்ப அற்புதமான விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுகிறோம், யாருமே ரொம்ப சந்தோஷமா, என்னை விட சந்தோஷமா யாரும் இருக்கிறது கிடையாது. நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் யாரும் சொல்றது கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம். பிச்சை எடுக்கக்கூடியவனுக்கும் ஒரு கஷ்டம், கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவனும் ஒரு கஷ்டம், பதவியில இருக்கக்கூடியவனுக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவனுக்கு ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம் எல்லாருக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டு வகையா நம்ம சொல்லலாம். சிலது நம்மாலே வரக்கூடியது, சிலது நம்ம மீறி நம்ம சக்திக்கு மீறி வரக்கூடிய துன்பங்கள். இப்ப நம்ம சக்திக்கு மீறியதாக பசி பிணின்னு சொல்ற மாதிரி அதை பிணி நோயின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி சாப்பிடணும், இன்னைக்கு முழுக்க சாப்பிடல நான் நாளைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா செத்தே போயிடுவோம். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருநாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், இடும்பை கூறுவயிரே என்னாலும் உன்னோடு துன்பந்தானே என்று அவை படி பாடுவள். ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தா கேட்காது, சரி ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுக்கோனா அதுவும் கேட்காது. இடும்பை கூறி என்னைக்கும் துன்பம் தரக்கூடிய வயிறு, பசிப்பிணி, பசி நம்மோடு இருக்கக்கூடியது. அடுத்தது காமம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மோடு இருக்கும். ஆசை, காமம் உடற்காமம் மட்டுமல்ல, நான் ஆசை என்கின்ற பொருளிலே சொல்லுகிறேன். அடுத்து இதெல்லாம் நம்ம சக்திக்கு மீறிய விஷயங்களாக இருக்கின்றன. நமக்குள்ளே இருந்து நாமே எடுத்துக்கொண்டு நம்ம தலையில கல் போட்டுக்கிற மாதிரி, யானை தன் தலையில மண்ணை வாரி தூற்றிக் கொள்வதை போலவே சில விஷயங்களை நாம பண்ணுவோம். இந்த கட்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரக்கூடியது. எங்கேயாவது போய் அடிபட்டுக்கிறோம், ஏதோ தேவையில்லாத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம், அசத்துக்களோடு சேர்கிறோம், இது மாதிரி பல விஷயமான, அதாவது நம்முடைய சக்திக்கு நாமே தெரிந்து சில தவறுகளை நாம் செய்கிறோம், அந்த தவறுகளின் காரணத்தினால துன்பப்படுகிறோம். இது ஒரு விஷயம். இதுக்குதான் பலவிதமான உதாரணங்கள் சொல்லுவார்கள். ரொம்ப இசைக்கு மயங்கி போய் மானானது பிடிபடுமா, உணவுக்கு மயங்கி போய் யானையானது பிடிபடும், அதை துன்பத்திலே அது அகப்பட்டுக் கொள்ளுகிறது. ஒவ்வொரு இந்திரியங்களினாலே ஒவ்வொன்று போய் துன்பப்படுகிறது. அதே மாதிரி நாம் துன்பத்திலே சென்று மாட்டிக்கொள்ளுகிறோம் நம்முடைய அறிவின்மையின் காரணத்தினால. சிலது அப்படியே இருக்கும், பசி அப்படியே இருக்கும், காமம் அப்படியே இருக்கும், ஏதாவது ஒரு நோய், இந்த உடல் வயது மூப்பு ஆகும், வயது ஆகும், இதுல நமக்கு நம்மோடு அந்த வயது ஆகக்கூடிய காரணத்தினாலே தளர்வுகள் ஏற்படும், பிணிகள் வரலாம். வரும் பொழுது நாம் அதிலே தவிக்கிறோம். இந்த ரெண்டு விதமான தன்மைகள் நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது அல்லது நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய துன்பங்கள். இந்த ரெண்டு துன்பங்களும் எல்லாரும் கட்டப்பட்டு தான் ஆகிறோம். கட்டம் இல்லாத மனிதன் யாரும் சொல்ல முடியாது. ஆனா இந்த கட்டத்திலே இருந்து நிவர்த்தி அடைய வேண்டும், நான் இந்த துன்பத்திலே இருந்து விடுதலை அடைய வேண்டும். சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா என்று சொல்லுகிறாரே, இங்கேதான் அந்த கருத்துக்கு நாம் வருகிறோம். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா என்று இந்த அவதாரத்தை சொல்லுகிறார். பின்னாடி இந்த கதிர்வேலவனேங்கிற கருத்து சூரபத்மனை அழிக்கக்கூடியது, அதனுடைய உருவக அதில் இருக்கக்கூடிய கருத்தை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த அவதாரம் கந்தா உமையாள் மைந்தா இந்த ரெண்டும், எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. இப்படி இருக்கிற சிந்தாகுலம், என்னுடைய சிந்தை ஆகுலம், துன்பம், மனத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், நான் கஷ்டப்படுகிறேன். யாரு கஷ்டப்படலை? உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுகிறோம். இந்த கட்டத்தினால இன்னும் பலவிதமான துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் எதிரையோ போய் விழுகிறோம். ஐயோ இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இன்னொரு கட்டத்தில் போய் விழுகிறோம். பல தவறுகளை செய்கிறோம். தெரிந்து செய்யக்கூடியது, தெரியாம செய்யக்கூடியது, எப்படி உணவு விஷயங்களை செய்கிறோம். இதுல இருந்து மீளுவது எப்படி? இப்ப இந்த சமயத்தில் நம்ம காக்கக்கூடியவர் யார்? என்னை யார் காப்பாற்றுவா? என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய கருத்து குமார சம்பவம் இதுவரைக்கும் வரும். என்ன பார்த்தோம் இதுவரைக்கும்? ஒரு சின்ன அப்படி ரீகேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்கதை சுருக்கம் மாதிரி. தாக்ஷாயணியாக இருந்த தன்னுடைய உடல் வேண்டாம், நான் வந்து அங்கே தவம் தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கிற பர்வதராஜ குருவாரனுக்கு மகளாக பிறக்கிறேன் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு பார்வதியாக இறைவி அங்கே தோன்றி இறைவனை நோக்கி மனம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்கிறாள். இங்கே இறைவன் தனியாக இருக்கும் பொழுது சனகாதி முனிவர்கள் வர அவர்களுக்கு யோகபாதத்தை கற்பித்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். சூரபத்மாதி அவுணர்களாலே ராட்சசர்களால் துன்பப்பட்ட தேவாதி தேவர்களெல்லாம் வந்து முறையிட வருகின்றார்கள். ஆனா இங்கே இவர் ஞானபாதத்திலே இருந்த காரணத்தினால முறையிட முடியவில்லை. மன்மதனை அனுப்புகின்றார்கள். மன்மதன் சாம்பலாகிறான், மீண்டும் தவத்திலே இருக்கிறார். அதற்கு பிறகு தேவாதி தேவர்களெல்லாம் வந்து வேண்ட பார்வதியை சென்று அடைந்து சோதித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார். அங்கே அனங்கனாக மன்மதனை எழுப்புகிறார். மீண்டும் இங்கே இருக்கும் பொழுது வாயுவை தூதனுப்பி இறைவன் எப்படி இருக்கிறார், இவரிடத்திலே குமாரன் சம்பவிக்க வேண்டுமே, நமக்கு சூரபத்மனாலே ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாம் போகணுமேன்னு வாயுவை அனுப்ப நந்தி தேவராலே பயமுறுத்தி விரட்டி அனுப்பப்படுகிறான். தேவாதி தேவர்கள் பிரம்மாவை விஷ்ணுவை முன்னிட்டுக் கொண்டு எல்லாரும் வந்து வணங்கி நிற்கும் பொழுது நாம் உமக்கு புதல்வரை தருகிறோம் என்று சொல்லி தேவியாரும் பயந்து ஓடும்படியாக தன்னுடைய ஆறு முகங்களை, பழமையான ஆறு முகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆறு முகத்திலே நெற்றிக்கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகளை தீப்புழம்பை கொடுக்க அதிலே இருந்து முருகப்பெருமான் வரப்போகிறார். அங்கே தீப்புழம்புகள் இருக்கின்றன. தேவாதி தேவர்கள் பயப்படுகிறார்கள். இறைவன் அக்னியையும் வாயுவையும் அழைத்து ஒப்படைக்க அக்னியும் வாயுவும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து சென்று கங்கை நதியிலே இட, கங்கை நதியானது சரவண பொய்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டிலே இட போட அந்த தீப்புழம்பாக இருக்கக்கூடிய ஜோதி புழம்பு தாமரை மலரிலே ஆறுமுகம் கொண்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு அதுவோர் மேனியாகி கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தன் என்று அந்த இடத்துல முருகப்பெருமான் தோன்றுகின்றான். இதுதான் நம்ம பார்த்திருக்கக்கூடிய கதையினுடைய சுருக்கம். இப்ப நான் இங்கே இந்த இடத்துல வருகிறோம். யாரோ தேவர் எந்த காலத்திலேயோ எந்த கல்பத்திலேயோ வேண்டினார்கள். எவனோ ஒருத்தன் ராட்சசன் இருந்தானா அவனுக்காக கேட்டாங்க. சூரபத்மன் என்கின்ற அசுரன் சொல்ல இவர்கள் வந்து கேட்க முருகன் அங்கே தோன்றினா. எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி வருமல்ல. இப்ப என்னிடத்திலே முருகன் இங்க வந்து தோன்றுவானா? யாராவது சூரபத்மன் மாதிரி அசுரர்கள் இருக்கிறார்களா? தேவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நான் மனுஷன், நான் என்ன பண்ண போறேன்னா கிடையாது. நமக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. இந்த புராணம் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை பத்தியே இல்லை. நாம் நம்மை கவனித்தால் இதுவரை நடந்த குமார சம்பவம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. முருகப்பெருமான் தோன்றுகிறான்னா அதுதான் கிடையாது. எப்படி தோன்றுவான்? எப்பொழுது தோன்றுவான்? அவனை தோன்ற வைப்பது எப்படி? எப்படி அவனாக அந்த அருள் நமக்கு பொருந்தும்படியாக வருவான்? எப்படி உதிப்பான்? உலகம் உய்ய உதிக்கின்றான், நாம் உய்ய உதிக்க மாட்டானா? அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படியே ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் தான் பிண்டம் என்று சொல்லக்கூடிய நாம் தான் அதற்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே அங்கே இருக்கிறது. ஆகாயம் நமக்குள்ளே இருக்கிறது, நீர் நமக்குள்ளே இருக்கிறது, நெருப்பு நமக்குள்ளே இருக்கிறது, இந்த பூமியும் நமக்குள்ளே இருக்கிறது, எல்லாம் நமக்குள்ள பஞ்சபூதங்களும் வெளியில என்ன இருக்கிறதோ அது நமக்குள்ளே இருக்கிறது. எல்லா தத்துவங்களையும் நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு சிறிய உலகமாக நாம் இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல முருகப்பெருமான் எப்படி தோன்றுவான், எப்பொழுது தோன்றுவான், அதுதான் இந்த என்னுடைய சிந்தனை, என்னுடைய தன்மை, இந்த இடத்துல நோக்கம். இப்பொழுது அப்படியே எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம். தேவர்கள் என்பவர்கள் யார்? தேவர்கள்னா யாரு? ஒரு நல்ல குணங்கள், அதான் தேவ குணம். யார் தேவன்? தேவன்னா ஒளி பொருந்தியவன், தேவன் தேஜஸ் உடையவன், தேவன். சரி, இந்த தேஜஸ் உடைமை அப்படின்னா என்ன? நல்லது செய்யும் பொழுது, நல்ல குணங்கள் வரும் பொழுது ஒரு தேஜஸானது ஏற்படுகின்றது, தீயவை செய்யும் பொழுது அந்த தேஜஸானது போகிறது. நாம சொல்லுவோம், பார் பயத்துல மூஞ்சி அப்படியே கருத்து போயிருக்குது, இவன் ஏதோ என்னடா அது மூஞ்சி இப்படி கிராச் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாஷையில சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இப்படி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, என்னடா பெஸ்ட், என்ன 1008 வார்த்தை வார்த்தைகள் நம்ம எல்லாம் போடுகிறோம், எத்தனையோ வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. நம் நம்முடைய முகம் பிரகாசமாக இருந்தா என்ன அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்கிறது, என்ன விஷயம்? இந்த ஆனந்தத்தை தரக்கூடிய ஆனந்தத்தை, ஆனந்தமாக இருந்தால் பிரகாசம் வரும். ஆனந்தம் எப்பொழுது வரும்? நல்லது செய்யும் பொழுது. நம்ம திருடிட்டு வரும்போது கம்பீரமா நடக்க முடியுமா? திருடிட்டு வந்தா பதுங்கி பதுங்கி போகணும். கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் என்று நம்மளோட இடத்துல சொல்லுவார். ராஜாதிராஜனார் உருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் என்று. ஆமா, அந்த இடத்துல ஓரமாக இருட்டுக்குள்ள வந்து கொண்டிருந்தான் கருப்பு நாய் மிதிச்சான். அப்படித்தான் ஓரத்துல போகணும், திருட்டு பசங்க அப்படித்தான் போகணும். கம்பீரமா நான் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன், நான் நல்லவன் என்று சொன்னால் கம்பீரமாக அவன் இடத்துல போகலாம். யாருக்கு ரொம்ப ரகசியமா பேசக்கூடியவனுக்கு தான், ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசுறவனுக்கு தான் ரொம்ப மென்மையான குரல், உள்ள ரொம்ப உள்ளடக்கி பேசுவான். இல்லைன்னா கம்பீரமா அந்த துவனி ரொம்ப நல்லா இருக்கும், சரியா இல்லைங்களா? இப்போ நல்லது என்பதுதான் இங்க தேவகுணம். அப்பொழுது அவருக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, பிரகாசம் ஏற்படுகிறது. பிரகாசம் உடையவர்கள் தேவர்கள். பிரகாசம் நல்லது செய்யும் பொழுது வருகிறது, நல்ல குணங்களோடு இருக்கும் பொழுது பிரகாசம் வருகிறது. இறைவனுடைய சிந்தனை இருக்கும் பொழுது நீங்க பார்த்திருக்கலாம், நான் சில பேரை பார்த்திருக்கேன், அப்படியே பிளீச் பண்ணாமலே மூஞ்சி பிளீச் பண்ண மாதிரி இருக்கும், பல 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 பலான்னு இருக்கும். அவங்க குளிச்சாலும் சரி குளிக்கலாம் சரி, அப்படி வரும் பொழுது அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேஜஸ் எப்படி வருகிறது? இறைவனை அனவரதமும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேஜஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கும் முகமெல்லாம். நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். பெரியவர்களை பார்க்கும் பொழுது, பெரியவர்கள் நமக்கே தெரியாம அப்படி இருப்பாங்க, உள்ள மறைந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். இப்போ நல்லவின் காரணத்தினாலே அந்த தேஜஸ் வருகிறது, ஆனந்தம் வருகிறது. அப்ப தேவர்கள்னா யாரு? நல்ல குணங்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அபிமான தேவதைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குன்னு ஒவ்வொரு அபிமான தேவதைகள் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு தேவதைகளை சொல்லுகின்றது நூல்கள் எல்லாம். ஆக நம்முடைய உடல், நம்முடைய மனம் எல்லாமே தேவதைகளாக, தேவர்களாக இருக்கின்றன. இந்த ஒரு கருத்துக்கு வரலாமா? சரி, இதுதான் தேவர்கள். இப்போ இவர்கள் தேவர்கள்னா சூரபத்மாதி அவுணர்கள் எல்லாம் இவர்களை பீடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், அப்படின்னா என்ன கதை அது? சூரபத்மன்னா யாரு? நம்முடைய அகங்காரம். சூரபத்மன்கிறது அகங்காரம். சிங்கமுகன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அப்படியே அநாதி காலமாக வரக்கூடிய பாவங்கள், அது கர்மம் என்று பின்னாடி நம்ம பார்ப்போம். கர்மத்தை நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எதுன்னா, நாம செய்யக்கூடிய தீவினைகள் நம்ம எரியாமல் பின்னால் அப்படியே மூட்டை மூட்டையை மேல சுமந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, பாவ மூட்டை அது. அப்படியே இருந்து நல்லது கெட்டது இதெல்லாம் வரும் பொழுது நமக்கே தெரியாது, முற்பிறவியிலே செய்த முன்னம் செய்த வினையும் நமக்கு தெரியாது. அதான் சஞ்சிதம் பிராரப்தம் என்று சொல்லும்படியாக மூட்டை கட்டி கொண்டு வரக்கூடியதுதான் சிங்கமுகன். அறியாமைதான் தாரகன். இந்த மூன்றும் நல்ல குணங்களை பீடிக்கின்றன, நல்ல குணங்களை பீடிக்கின்றன. அசுரர்கள் தேவர்களை இங்கே தொந்தரவு செய்தார்கள்னா நல்லா கவனிக்க வேண்டும். இது ஒரு கதை கிடையாது, நமக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம நல்லது பண்ணணும்னு நினைப்போம், ஆனா முடியாது. ஏன் பண்ணணும்? வீட்டில் சண்டை வர்றதா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்காக மட்டுமே நான் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருகிறது, அது எதுக்காக ஆரம்பம் என்ன? ஈகோ கிளாஷ் அப்படிமோ, அகங்காரம் தான் ஆரம்பம். நான் எதுக்கு இப்படி சொல்லணும்? பல விவாகரத்துக்களுக்கு காரணமே என்னன்னா அகங்காரம் தான். நான் பெரியவனா நீ பெரியவனா, குடும்பத்தில் யார் பெரியவர் யார் சிறியவர். ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவை, ஒரு சக்கரத்தோட வண்டி ஓடுமா, இன்னொரு குடலை சாஞ்சி நின்று கொண்டு இருக்கும். அதே போல தான் நான் அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நான் அதில் டெவலப் பண்றேன், அவ்வளவுதான் அந்த கருத்தை, வேற ஒன்றும் இல்லை. வீடு இருக்கிறது, ஆபீஸ் இருக்கிறது, நான் பெரியவனா நீ பெரியவனா, என்ன ஆகும்? ஆபீஸ் கெட்டு போகும். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இல்லை, நம்ம அரசியல்ல பாக்குறோம், ஆபீஸ்ல பாக்குறோம், வீட்டுல பாக்குறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப இதுக்கு காரணம் என்ன? ஆணவம் காரணம். நம்முடைய ஆணவத்தின் காரணத்தினாலே நான் பெரியவன் நான் சொல்றதை கேட்கணும், நம்ம சரி தப்புங்கிறதே மறந்துடுறோம். நல்ல குணம் இருக்கும், இல்ல இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசுல தோணும், ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது. அவன் என்ன அப்படி பண்றத, நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு தோணும். நாம் நம்மை பிரித்துக் கொள்வோம். இது வந்து எங்கேயோ போய் முடியும், ஒண்ணுமே இல்லாத விஷயம் எங்கேயோ கொண்டு போய் விடும். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? என்ன? ஆணவம். இப்ப நல்ல குணத்தை ஆணவம் கெடுக்கிறதா இல்லையா? அது மட்டும் கிடையாது, பல உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். வீட்டில் யாரோ ஒத்தம்பிச்சக்காரன் போறான், ஐயா சாமி தர்மம் போடு அப்படின்ட்டு இருந்தா போடலாம். ஏன்? உனக்கெல்லாம் காலெல்லாம் காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் உழைச்சு பிழைக்க முடியாதா? இதெல்லாம் 1008 கேள்வி கேட்போம். இது வந்து இது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இது யோகி ராம் சூரத்குமார்னு சொல்லி விசிறி சாமியார்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை இருந்தார். ஒரு அவரை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லும் பொழுது ஒருத்தர் கேட்டாராம், திருவண்ணாமலையில இத்தனை பேர் பிச்சை, திருவண்ணாமலையில ஏராளமான பேர் இருப்பாங்க, அதுவும் காவி கட்டிக்கிட்டு ஏராளமான பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. அந்த பிச்சைக்காரங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இந்த பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிக்கப்படாதா, ரொம்ப நியூசன்ஸா இருக்கு அப்படின்னாராம். அப்போ இவர் சொன்னாரான், அப்பா நானும் ஒரு பிச்சைக்காரன் தான் அப்பா அப்படின்னாரான். நீங்க யோகி மகான் அப்படின்னாராம். யாருக்கு தெரியும் அவெல்லாம் யோகி இல்லேன்னு? இப்ப நீ சொல்ற நான் யோகின்னு, நான் சொல்றேன் நான் பிச்சைக்காரன்ட்டு, நீ அங்க இருக்க எழுத்து இருக்கக்கூடியவனையெல்லாம் நீ பிச்சைக்காரன்னு சொல்ற, அங்க யோகி இருக்கலாம் இல்லையா? அங்க யோகி இருக்கலாம் இல்லையா? அதே போலத்தான் நமக்கு தெரியாது. இப்ப பிச்சைக்காரனுக்கு காசு போடணும், இருந்தா போடலாம், இல்லைன்னா விட்டுட்டு போகலாம். ஈயன இரத்தல் எழுந்தன்று அதனில் ஈயன் என்ற அதனும் இழிந்தன்று பழைய பாடல சங்க பாடல் சொன்னோம். கொடுன்னு கேட்கறது வந்து, அதாவது இந்த கொடு எனக்கு ஈ அப்படி கொடு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமானது, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட கேவலமானதான். இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே கேவலம். இவன் அதுக்கு சொல்லுவான், ஏன் உனக்கு காலு நல்லா இருக்கு, கை நல்லா தானே இருக்கு, உடம்பு நல்லா தானே இருக்கு, நொண்டியா நொடமா குருடா, உனக்கு எதுக்கு போய் உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, இது தேவையில்லாத விஷயம். இது ஏன் இந்த பேச்சு வருகிறது? ஏன் நாம் வார்த்தையினாலே ஒரு பாவத்தை செய்கிறோம்? அகங்காரம் காரணம். இதுக்கு முக்கியமான விஷயம் அகங்காரம் தான். வேற எனக்கு உடம்பு நல்லாக இருக்கிறது, இதே உடம்பு எனக்கு சரியில்லைன்னு சொன்னா நான் எப்படி நடப்பேன்? ரொம்ப பேர் உடல் வலுதான் ரொம்ப சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கிடையாது. நாலு நாள் டைரி ஆச்சு பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா படுத்துட்டு இருந்தானே, அவனுக்கு என்ன பண்றேன்னு அவனுக்கே தெரியாது, அலண்டு போயிடுவான். நோய்கள் எதுக்காக வருதுன்னா நம்முடைய நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக வருகின்றன. பல சமயங்கள்ல பலவிதமான வியாதிகள் வருது பாடம் படிப்பினை நமக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடல் என்கின்ற அகங்காரம் இருக்கிறதே, அந்த அகங்காரம் அழிவதற்கு உடலாலே அழியும். உடல்ல மட்டும் கிடையாது, படிப்பினாலே அகங்காரம் உண்டு, பணத்தினாலே அகங்காரம் உண்டு, ஜாதியினாலே அகங்காரம் உண்டு, இப்படி அகங்காரம் பலவிதம் உண்டு. இங்கே இந்த அகங்காரம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது சூரபத்மன் மூலமாக. அகங்காரத்தினாலே நம்முடைய தேவ குணங்கள் நற்குணங்கள் பீடிக்கப்படுகின்றன, நல்ல மனது கெடுகிறது. ஒன்ற அடுத்தது நமக்கே தெரியாது நம்ம பண்ண வினை பாபம், முதல்ல பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் அப்படியே மூட்டை மூட்டையா நம்ம மேல அப்படியே கிடக்கிறது. நம்ம ஏன் தப்பு பண்றோம்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம தப்பு பண்ணுகிறோம், ஆணவம் இல்லாம இருக்கலாம், சாதாரணமானவன் ஏன் தப்பு பண்றான்னே தெரியாது. சில பேருக்கு இது ஒன்று, இது ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பணக்காரனா இருப்பான், சின்ன சின்ன பொருள் எல்லாம் திருடுவான். நமக்கு தெரிஞ்சவர் பெரிய பணக்காரர், ரொம்ப படிச்சவர், ஆனா அவர் போய் சின்ன சின்ன சாமானா கடையில சாக்லேட் திருவார், இப்படிலாம் திருடுவார். அது யார் அதை விடுங்க, என்ன கதை என்ன? பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். ஏன் அது வியாதின்னு சொல்லுவாங்க, அது அடுத்த விஷயம். இது ஏன் தவறு செய்கிறோம்னு தெரியாது, இது நம்முடைய கர்மா, நம்முடைய கர்மா. இது இப்படி வந்து இருக்கிறதுன்ட்டு நல்லா இருக்கக்கூடியவன் இப்படி பண்றானே, ஏன் இவனுக்கு என்ன பணத்துக்கு குறைச்சா, படிப்புக்கு குறைவரா, ஏன் இப்படி இருக்கிறான், பிடிபட்டு இருக்கிறார் அவர்லாம். சரி, மன்னித்து அனுப்புகிறார்கள், ஏன்னா பெரிய மனுஷன். ஆனா பெரிய மனுஷனுக்கே இந்த சிறிய குணம் இருக்கிறது, ஒரு பாவம் ஒரு காரணம், அடுத்த ஒரு காரணம் அறியாமை. நமக்கு அறியாமை இருக்கிறது எனக்கு தெரியாது, அறியாமை இருக்கின்றது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. இந்த மூன்றும் தான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள், அசுரர்கள். இந்த அசுரர்கள் நம்மை பீடிக்கிறார்கள், நம்மை பீடிக்கிறார்கள். நமக்கு கஷ்டம் எப்படி வரும் தெரியுமா? காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய, அகங்கார, மமகார, இந்த எட்டு குணங்களாலே நமக்கு வருகின்றது. எண் குணத்தான்னு பகவானை சொல்லுவார்கள். அந்த பகவான் எண் குணங்கள், நல்ல குணங்கள் உடையவன். நமக்கு எட்டு இந்த கெட்ட விஷயங்கள் வந்தாச்சுன்னு சொன்னா நாம் அழுகிறோம். இன்னொருத்தரை பார்த்து மாத்சரியப்பட்டான் துரியோதனன், அழிந்தான். அகங்காரப்பட்ட சூரபத்மன் அழிந்தான். காமத்திலே வயற்பட்டான் ராவணன், அழிந்தான். அறியாமையினாலே அண்ணனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இருந்தான் கும்பகர்ணன், அவனும் சேர்ந்து அழிந்தான். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், அது மட்டும் கிடையாது, அடுத்த ரெண்டு என்ன, அகங்காரம், மமகாரம். இது முக்கியமான விஷயம். அதுதான் அகங்காரம் சூரபத்மன். இந்த மமகாரம் மாதிரி அறியாமையினாலையும் பாவத்தினையும் என்னது என்னது என்னதுன்னுட்டு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை வருகிறது. நான் எனது, இந்த ரெண்டு குணங்களும் வருகின்றன. இந்த எட்டும் சேர்ந்து நம்ம படாத பாடுபடுத்துகிறது. பல இடத்துல அவகுண விரகனை அப்படின்னு பாடுவார் அருணகிரிநாதர்லாம். தாய்மானவர் சொல்லும் பொழுது கதறுகிறார். குணமன்று குணமன்றும் ஒன்றிலேன் பால் கோரவத்தனை, பட்சபாதம் எத்தனை, வன் குணங்கள் எத்தனை, கொடிய பால் கல்லாமை எத்தனை, அகந்தை எத்தனை, மன கள்ளம் எத்தனை, உள்ள நற்காரியம் சொல்லிடினும் அறியாமை எத்தனை, கதிக்கென்று அமைத்த அருளில் செல்லாமை எத்தனை, விருதா கோட்டி எண்ணிலோ செல்வது எத்தனை, முயற்சி சிந்தை எத்தனை, சலனம் இந்திரஜாலம் போன்ற தேகத்தில் வாஞ்சை முதலாய் அல்லாமை எத்தனை அமைத்தனை. பகவானிடத்தில் வேண்டுகிறார், எவ்வளவு கொடுத்திருக்கிற பகவானே, எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு வந்து வியாதி வர்றதுங்கிறது எனக்கு அப்பாற்பட்ட விஷயம், என்னால ஒன்றும் பண்ண முடியல. டாக்டர் வந்தாலும் சார் வேற வழி இல்லை சார், நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், பிபியும் சரி சுகரும் சரி வந்தா போகாது, வந்தாச்சு என்ன பண்ணும், கண்ட்ரோல்ல வச்சுக்குங்க, வேற வழி இல்லை, வந்தாச்சு நான் அனுபவிக்கிறேன். ஆனா என்னை மீறி சில காரியங்கள் நடக்கும் பொழுது என்னாலே என்னையே கட்டுப்படுத்த முடியாத பொழுது நான் தவிக்கிறேன். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டில் ஒரு அழகான பெரிய நாய் வச்சிருந்தார், வச்சனா ஆள் வசரத்தில் ஒரு 4 அடி, கிட்டத்தட்ட 3.5 அடி 4 அடி இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய வால், சாட்டை மாதிரி வால். அந்த நாய் அப்படி போகும்போது பெரிய காலோட நமக்கு பயமா இருக்கும், வாய் அதுவுமா போகும்பொழுது அப்படி பயமா இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, வாழை பெருசா அப்படி அவர் அப்படி பக்கத்தில் போகும்போது அப்படி கம்பீரமா நடக்கும், டகா டகான குதிரைக்குட்டி மாதிரி நடக்கும், வாழை ஆட்டும். நம்ம பாரு எவ்வளவு நன்றியோட இருக்கிறது பார், நாய் ஏதா அழகா வாழை ஆட்டுது பார், நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விதமா யோசிச்சு பாருங்க, நாய் வாழை ஆட்டினா நல்லா இருக்கு, வாழு நாய ஆட்டினா எப்படி இருக்கும், யோசிக்கிறதுக்கே சங்கடமா இல்ல, வேடிக்கையா இல்ல. ஆனா அந்த விபரீதம் தானே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு கரணம், அதாவது நமக்கு ஒரு உபகரணம், ஒரு கருவி. அது அந்த கருவியை வைத்துக் கொண்டு மனத்தினாலே நான் என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். ஆனா மனம் என்ன சொல்லுகிறதோ அதுபடித்தானே நான் நடக்கிறேன். இப்ப மனம் எனக்கு கருவியா, நான் மனத்துக்கு கருவியா? வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவார், குரங்காட்டி குரங்க வச்சு ஆட்டும், ஆராம ஆராம ஆடுன்னு குரங்க ஆட்ட வைப்பான். ஆனா குரங்காட்டி இந்த குரங்கு ஆட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி குரங்காகின்ற இந்த மனம் இருக்கிறதே, மனம் குரங்காட்டியான என்னை ஆட்டி படைக்கிறது, எனக்கு அதுதான் தாங்க முடியல. என்னாலே ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற காரியம் இருக்கும் பொழுது எனக்கு நோய் வருகிறது, பசிப்பிணி இருக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு இருக்க முடியாது, பட்டுத்தான் ஆகணும், நான் சாப்பிட்டு தான் ஆகணும், ஏதோ ஒரு சாப்பாடு. ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது, நான் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மருந்து சாப்பிட்டாலும் சரி கண்ட்ரோல வைத்துக் கொண்டுதான் இருக்கணும். ஆனா என்னுடைய மனம், இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் அவை என்னை கட்டுப்படுத்துகின்றன. நான் இப்ப என்ன பண்றது யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை. எல்லாருக்கும் இந்த நிலைமை இருக்கிறது. இதே மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது, நான் எதுக்காக திருப்பி திருப்பி திருவாசகம் சொல்லுகிறேன்னா, திருவாசகம் ஒரு அனுபவ ஞான நூல். அருணகிரிநாதனும் தன்னுடைய திருப்புகள்ல அனுபவ நூல், அனுபவ நூல், இதெல்லாம் பட்டு பட்டு அனுபவித்து கதறி இருக்கிறார்கள். கதறல்னா சாதாரணமான கதறல் இல்லை. எப்படி கதறி இருக்கிறார்கள், தன்னுடைய இதயமே விண்டு வெடித்து விடும்படியாக நம்ம அந்த பாட்டை பாடும் பொழுது நமக்கு கண்ணீர் வரணும். அப்படிப்பட்ட ஒரு பாடல். அவர் ஒண்ணு சொல்லுவார், நாங்கூலினை முய்க்கும் எறும்பெனவே. எறும்பே நாங்கூழ்னு சொன்னா மண்புழுன்னு நீங்க பார்த்திருக்கலாம். இந்த மழை காலத்துல என்ன பண்ணும், மண்புழுவானது அந்த மழை கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஓடின பிறகு பூமியில இருந்து வெளியில வரும். கட்டெரும்பானது என்ன பண்ணும்னா புடிச்சுக்கு வந்து அப்பதான் அந்த இடத்துல. எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்ட என்னை என்றாய் விட்டிடுதி கண்டாய். ஐயோ என்னை கைவிட்டிடாதேன்னு புலம்புறார் நீத்தல் விண்ணப்பத்துல. எப்படிப்பட்டவன் தெரியுமானா, எறும்பு கிடத்துல அப்படியே சேர்ந்து ஒரு 20 எறும்பு 50 எறும்பு 100 எறும்பு பிடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கும். அப்படியே துடிக்கும் இந்த மண்புழுவானது, துடிக்கும். எறும்பிடை நாங்கூர் என புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெடுதி கண்டா. என்னுடைய புலன்கள் இருக்கின்றனவே என்னை கவ்விக்கொண்டிருக்கின்றன. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இறைவா என்னை விட்டுடாதே என்றார். இன்னொரு உதாரணம் சொல்லுவார், நெய்க்குடம் தன்னை முய்க்கும் எறும்பெனவே. என்னுடைய மனசு அல்லது இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னை எப்படி படுத்துதுன்னு கேட்டா, அதுக்கு நெய்க்குடத்துல எறும்பு மொச்ச மாதிரி என்று அவர் சொல்லுவார். நம்ம உதாரணத்துல பார்க்கலாம், சர்க்கரை வைத்திருக்கிறோம், சர்க்கரை டப்பா ஜீனி சுகர் வைத்திருக்கிறோம், அது போய் எறும்பு போய் சேரும். எறும்பு வேண்டப்பட்டது இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும், அது வாட்டுக்கு எடுக்கும், அதை மொச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும். அது மாதிரி என்னை துன்பங்கள் பிடிக்கின்றன. இந்த துன்பங்கள் எல்லாம் என்னை பீடித்துக் கொண்டிருக்கின்றன. நான் என்ன பண்றது, தவிக்கிறேன். இங்கே ஆற்றங்கரை மரணால் அலைப்புறுவேனே. இவருடைய உதாரணங்கள் நீத்தல் விண்ணப்பத்துல யாராவது படிச்சோம்னு சொன்னா, தயவு செய்து நீங்க எல்லாம் படித்திருப்பீர்கள், படிக்கலன்னா படிங்க. அப்படியே மனத்துல ஆணி அடிச்ச மாதிரி இறங்கும். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை அது. ஆத்தங்கரையில் என்ன ஆகும், நீங்க ஆத்தங்கரை பக்கம் யாராவது ஆத்தங்கரை பக்கம் போனா சிட்டியில விட்டுருங்க, ஆத்தங்கரை பக்கம் போனீங்கன்னா தெரியும், இந்த பல இடத்துல ஆறுகள்ல தண்ணியே வர்றது கிடையாது, வந்தா ஒரே வெள்ளமா வந்து அடிச்சிட்டு போகுது. சரி, இப்பவே வெள்ளம் வந்திருக்கும் போது பாக்கலாமே என்ன ஆகும். அங்கிங்க வீடுகள்லாம் தொங்கிட்டு இருக்கு, மரங்கள் அரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அரிச்சு 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 வேறு மட்டும் இருக்கும், மரம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். இது அடி முழுசா அடிச்சுட்டு போனாலாவது பரவாயில்ல, இது இங்கே தொங்கிட்டு இருக்கும், வேறு இந்த பூமியில இருக்கும், அந்த மரத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே ஆறு. அது மாதிரி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறதே இந்த புலன்களான அகங்காரத்தினாலே, மமகாரத்தினாலே, என்னுடைய கர்மங்களினாலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. இதுதான் அசுரர்கள் தேவர்களை பிடிப்பது, வேறொன்னும் கிடையாது. எல்லாரும் இதை கண்டுதான் பயந்து அப்படியே நடு நடுங்கி இந்த துன்பத்தில் சிந்தமாகுலம் ஆனவை என்று சொல்லி எத்தனையோ துன்பங்கள்ல வேண்டாம் இதை விட்டுட்டு என்னவாது ஆகணும், எத்தனையோ பேர் எந்த எத்தனையோ வழிகளுக்கு போகிறார்கள். சில பேர் குடிக்க போறான், ஏ இதை மறக்கணும், துன்பத்தை மறக்கணும்ன்றான், இன்னொரு துன்பத்துல போய் விழுகிறான். சில பேர் என்ன பண்றான், போதை மருந்துக்கு அடிமையாகிறார்கள். சில பேர் அது என்னென்னமோ பண்ணுகிறான். சில பேர் என்ன பண்றான், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். என்னுடைய அனுபவம், சாக கிடந்த ஒரு அனுபவம். கஷ்டம் இருக்கிறதே மனக்கஷ்டம் ரொம்ப பெரியது, உடல் கஷ்டத்தை விட மனக்கஷ்டம் ரொம்ப பெரியது. மனசுல அவ்வளவு கஷ்டப்படும் பொழுது சிந்தை ஆகுலம், உடம்ப பத்தி சொல்லல, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தமையாள். ஏன் சிந்தாகுலம் சொன்னார், மனத்துக்கு அதிதேவதையாக தேவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் இங்கே இருக்கிறார்கள். இந்த உடலினை, இந்த பொறிகளை, இந்த எல்லாவற்றையும் என்னை அசுர குணங்கள், தீக்குணங்கள், அகங்காரம், இந்த காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் எல்லாம் பீடிக்கும் பொழுது நான் தவிக்கிறேன். செத்தாலும் பரவாயில்ல, வேண்டாம் சாகு, என்னால முடியாது. ஏன், உடல் பிணி மட்டுமே காரணம் அல்ல, உடல் பிணியோடு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தற்கொலைக்கு வந்து உடல் பிணி மட்டுமே காரணம் அல்ல, பெரும்பாலும் மனத்திலே வரக்கூடிய சங்கடங்கள் தான் காரணம். யாராவது இது மாதிரி சர்வே எடுத்து, எத்தனையோ சர்வேக்கள் இருக்குன்னா படிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, என்ன பெரிய காரணம்னு சொன்னா அந்த சமயத்துல க்ஷணத்துல வேண்டாம், என்னால இருக்க முடியாது, செத்து போயிடுறேன், ஏன் மனத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்களை என்னால தாழ முடியவில்லை, இறக்கிறார்கள், இது எப்படி இருக்கிறது? எறும்பிடை நாங்குள் என புலனால் அலைப்புண்டை என்னை எந்த விட்டுடுதி கண்டா, இந்த உதாரணத்தை நினைச்சுக்குங்க, இதுதான் நாம் கட்டப்படுகிறோம். இன்னொரு பெரிய உதாரணம், வால் நாய ஆட்டுற மாதிரி, வால் நாய ஆட்டுற மாதிரி. இந்த கட்டம் யாருக்குமே வராம இல்லையா? எல்லாரும் பரம சுகமா இருக்கிறோமா? நமக்கு இந்த ரெண்டு கட்டங்களும் வரத்தானே, மனக்கட்டமோ உடற்கட்டமோ ரெண்டும் வரத்தானே வருகிறது. இதுதான் அசுரர்கள் தேவர்களை பீடிப்பது. சரி, இப்ப நான் என்ன பண்றது? என்ன சார் வாசாலகம் உட்காந்து மேடையில் உட்காந்து பேசிடுறீங்க, இப்ப நான் என்ன பண்ணும்? கட்டம் இருக்கிறது, என்ன பண்ணணும்? ஆணவம் இருக்கிறது, ஆணவத்தை அடக்க வழி சொல்லலாம். என்னுடைய பாவத்தை அடக்க நான் என்ன பண்றது? என்னுடைய அறியாமையை நான் எப்படி போக்கிக் கொள்வது? தீக்குணங்களை எப்படி அடக்குவது? இந்த தீ அசுரர்களை எல்லாம் எப்படி ஒழிப்பது? சரிங்களா? இதுதானே இப்போ இந்த கதையில் இருக்கக்கூடிய கருத்தே, அதுதானே. இந்த கருத்தை நான் எப்படி சொல்லுவது? அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம் என்னன்னு. அந்த கட்டத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அந்த கட்டத்திலிருந்து எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன, அந்த ஒரு இருண்ட ஒரு வானத்தில் ஒரு மின்னல் கீற்றுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்க பார்த்தாலும் அந்தகாரமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெளிச்சம் வராதா? நான் அப்படியே ஆத்துல அடிபட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஏதோ ஒன்று கிடைக்காதா?